கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது இந்த ராபோயின் ஆராதனைக்கு பிரயோஜனமாக சில வசனங்களை தியானிக்கலாம். லூக்காளின் சுவிசேஷம் 22 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம்.
பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியிடத்திலும் சேனை தலைவரிடத்திலும் போய் அவரை காட்டி கொடுக்கும் வகையை குறித்து அவர்களுடைய ஆலோசனை பண்ணினான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள்.
சரி, போதும். இந்த லூக்கா 22 இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலே கடைசி நேரத்திலே நடந்த சம்பவங்களை பற்றி எழுதியிருக்கிறது. உங்களுக்கு கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், த ஹவர் ஆஃப் டெம்டேஷன், சோதனை நேரம். த ஹவர் ஆஃப் டெம்டேஷன், இயேசு கிறிஸ்துவுக்கு அது சோதனை நேரமாக இருந்தது. அந்த நேரத்தில் தான் அவர் ராபோஜன ஆராதனை அனுசரிக்கிறார். பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. இயேசு கிறிஸ்து பஸ்காவை ஆசரித்தார். முதலாவது பஸ்காவை ஆசரித்தார், பின்பு ராபோஜனத்தை நடத்தினார், அதன் பின்பு அவர் சீஷருடைய கால்களை கழுவினார். இதுதான் அந்த ப்ரொசீஜர், அப்படி தான் இருக்குது. பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றி முடித்து அவர் புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தை கொண்டு வருகிறார். பழைய ஏற்பாடுபடி அவர் பஸ்காவை ஆசரிக்கிறார். அதன் பின்பு அவர் இந்த கம்யூனியனை இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறார். ஃபஸ்ட்டு கம்யூனியன் மேலறையில் நடந்தது. தம்முடைய சீஷர்களுக்கு இயேசு தாமே அந்த கம்யூனியனை நடத்தி வைத்தார். அதன் பின்பு ஃபீட் வாஷிங் நடந்தது. அதை தான் நாம் இப்பொழுது செய்கிறோம். ராபோஜனத்தை அனுசரித்த பின்பு அங்கே கால் கழுவுது. பெந்தகோஸ்காரங்க முன்னால் கால் கழுவாங்க. அது யூத மரப்படியாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார், அவர் போஜனம் பண்ண பின்பு சீஷருடைய கால்களை கழுவினார் என்று யோவான் 13 நாம் வாசிக்கிறோம். அதனால் 3 ஃபிசிக்கல் திங்ஸ் இருக்கிறது. வெளியரங்கமாக நாம் கடைப்பிடிக்க வேண்டிய 3 காரியம். 1, ஞானஸ்தானம், பேப்டிசம். 2, ராபோஜனம். 3, ஃபீட் வாசி. இந்த 3 காரியங்களை, வெளிப்படையான காரியங்களை நாம் வந்து அனுசரிக்க வேண்டும் என்று தீர்க்கதரிசி நமக்கு சொல்லியிருக்கிறார். அதனால் நம்ம ஞானஸ்தானம் பெற்றவர்கள் இந்த பந்தியில் பங்கு பெற முடியும். ஞானஸ்தானம் பெறாதவர்கள் பங்கு பெற முடியாது. முதலாவது ஞானஸ்தானம், 2 ராபோஜனம். ராபோஜனம் என்பது அது ஃபெல்லோஷிப்பை குறிக்க, கம்யூனியன் என்றால் ஃபெல்லோஷிப், ஐக்கியப்படுவது. அவருடைய சரீரத்தோடும் அவருடைய இரத்தத்தோடும் நம்ம ஐக்கியப்படுகிறோம். இதில் ஸ்பிரிச்சுவல் கம்யூனியன், நேச்சுரல் கம்யூனியன் என்று 2 கம்யூனியன் இருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் கம்யூனியன் என்றால் அவருடைய வேர்ட் அண்ட் ஸ்பிரிட்டோடு ஐக்கியப்படுவது. இது நேச்சுரல் கம்யூனியன் வந்து பிரெட் அண்ட் ஒயின் அங்கே கொடுக்கப்படுகிறது. அதனால் ஸ்பிரிச்சுவல் கம்யூனியனில் இருக்கிறவங்க தான் நேச்சுரல் கம்யூனியனுக்கு வர வேண்டும். இன்றைக்கு கத்தர் இறங்கி வந்து 7 முத்திரைகளை திறந்து அதை தீர்க்கதரிசிக்கு அதை கொடுத்தார். தீர்க்கதரிசி சபைக்கு அதை வெளிப்படுத்தினார். இயேசுவாய நான் என் தூதனை அனுப்பினேன், சபைகளில் இவளை சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாய நான் என் தூதனை அனுப்பினேன் என்று வெளிப்படுத்தலை 22:16 வாசிக்கிறோம். அதனால் கத்தர் முத்திரைகளை திறந்து அதை தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தினார். தீர்க்கதரிசி சபைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வேர்டு வந்து ஓப்பன் ஆகியிருக்கிறது. 1963 வேர்டு ஓப்பன் ஆனது. அதற்கு முன்னால் வேர்டு ஓப்பன் ஆகலை. இப்பொழுது அங்கே ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்குது. இந்த வேர்டில் நம்ம பங்கு பெறுகிறோம். அது வந்து அது ஸ்பிரிச்சுவல் கம்யூனியனாக இருக்குது. அல்ல, அந்த வேர்டு அங்கே ஓப்பன் ஆகும் பொழுது ஸ்பிரிட் ரிலீஸ் ஆகிறது. ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் இப்பொழுது ரிலீஸ் ஆகிருக்குது. ஒவ்வொரு காலத்துலேயும் ஆண்டவர் ஒரு அனாயிண்டிங்கை கொடுத்தார். அதனால் ஒவ்வொரு காலத்துலேயும் போர்ஷன் ஆஃப் அனாயிண்டிங் அங்கே வந்தது. அந்த தூதர்கள் மேலே அந்த அனாயிண்டிங் வந்தது. அவர்கள் வந்து அந்த நேரத்துக்குரிய செய்தியை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் அது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு அல்ல. முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு அங்கே ஆண்டவர் ஸ்பிரிட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். அது வந்து ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட்டாக இருக்கிறது. இல்லை, வேர்ட் அண்ட் ஸ்பிரிட் நம்ம வார்த்தையில் பங்கு பெறுகிறோம். நம்ம ஸ்பிரிட்டை ரிசீவ் பண்ணும்பொழுது அது ஸ்பிரிச்சுவல் கம்யூனியன், ஆவிக்குரிய கம்யூனியன். அதுக்கு ஒரு அடையாளம் தான் இது. இந்த வார்த்தையானது, இந்த அப்பமானது வார்த்தையாக இருக்கிறது. இது வைனில் வந்து அங்கே ஜீவன் இருக்கிறது, இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. அது ஸ்பிரிட்டாக இருக்குது. நம்ம வேர்ட் அண்ட் ஸ்பிரிட்டில் நம்ம பங்கு பெறுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் சரீரம், இயேசுவின் இரத்தத்தில் நம்ம பங்கு பெறுறோம். இது வந்து நேச்சுரல் கம்யூனியன். அதனால் நம்ம எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் கம்யூனியனை நம்ம பெற்றிருக்கிறோம். அப்படி பிரின்சிபல் ஸ்பிரிச்சுவல் கம்யூனியன் பெற்றிருக்கிற நாம் தான் இப்பொழுது நேச்சுரல் கம்யூனியன் வந்திருக்கிறோம். இது ஒரு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. ரோமன் கத்தோலிக்கு சாமியார், இதோ அது வந்து நிம்ரோத்தின் மார்க்கம், பாபிலோனிய மார்க்கம். அந்த நிம்ரோத் வந்து அவங்க வந்து பாகால வழிபட்டார்கள், அஸ்வரோத்தை வழிபட்டார்கள். சூரிய தேவன் பாகால், அஸ்வரோத் என்றால் சந்திர தேவதை, அதை அவர்கள் வழிபட்டார்கள். அந்த பாபிலோனிய மார்க்கம் தான் நிம்ரோத் மார்க்கம். ஆதியாம 10 அதிகாரத்தில் நிம்ரோத்தை நாம் வாசிக்கிறோம். அந்த நிம்ரோத்தின் மார்க்கமானது அங்கே தொடர்ந்து அது போய்கொண்டே இருக்கிறது. அது பாபிலோனிய மார்க்கமாக மாறினது. பாபிலோனிய மார்க்கம் வந்து ரோமன் கத்தோலிக்க மார்க்கமாக மாறி இன்றைக்கு வரைக்கும் அது நீடித்து கொண்டிருக்கிறது. அவங்க வந்து இதோ சூரியன் சந்திரன் வந்து வட்டமாக இருக்கிறது, அதனால் அவங்க வேஃபர் கொடுப்பாங்க. சாமியார் வந்து அதை ஜோம் பண்ணும் பொழுது அந்த வேஃபரானது லிட்ரல் பாடியாக மாறுது. லிட்ரல் பாடி ஆஃப் ஜீசஸ், இயேசுவினுடைய சரீரமாகவே அது மாறியிருந்தான் சாமியாருடைய ஜபத்தினால. அதே போல் சாமியாருடைய ஜபத்தினால வைன் வந்து அது வந்து லிட்ரல் பிளட்டாகவே மாறிவிடுகிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுவின் இரத்தமாகவே அது மாறிவிடுது. நம்ம அப்படி சொல்லலை. நம்ம வந்து இது இயேசுவின் இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது, இந்த பிரெட் வந்து இயேசுவின் சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் இதை புசிக்கும் பொழுது, விசுவாசத்தோடு வெளிப்பாடோடு புசிக்கும் பொழுது, நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தை புசிக்கிறீர்கள், கிறிஸ்துவின் இரத்தத்தை பானம் பண்ணுகிறீர்கள் என்று இது ஒரு அடையாளமாக தான் இருக்குது. மார்ட்டின் லூத்தர் அந்த உபதேசத்தை தான் எதிர்த்தார். அவர் பிரெட்டை தூக்கி அவர் கீழே போட்டார், அந்த வேப்பரை தூக்கி. இது வந்து இயேசுவின் சரீரம் கிடையாது என்று சொல்லி அந்த மார்ட்டின் லூத்தர் வந்து அந்த கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து ப்ரோட்டஸ்டன்ட் மார்க்கத்தை கொண்டார். இதோ அவர் வந்து அந்த கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து ஒரு கூட்டமான மக்களை வெளியே கொண்டார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், கிறிஸ்தவ மார்க்கம் விசுவாச மார்க்கம், இவ்விதமான பாரம்பரிய இத பாபிலோனிய உபதேசம் அல்ல என்று அவர் ஒரு பெரிய காரியத்தை செய்தார். அதனால் அவங்க கத்தோலிக்க மார்க்கத்தை அவர் எதிர்த்ததுனாலே அதை மார்ட்டின் லூத்தரை பின்பற்றுங்கள் ப்ரோட்டஸ்டன்ட் என்று சொன்னார்கள். இவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுகிறவங்க, அதான் ப்ரோட்டஸ்டன்ட் என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். இன்னைக்கு நிம்ரோத் மார்க்கம் அது வந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஹேவர் ஆஃப் டெம்டேஷன், இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து ராப்போஜன் ஆராதனையை அனுசரிக்கிறார். அப்பொழுது யூதாஸ் காரியோத் இதுக்குள்ளே சாத்தான் புகுந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. 3 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான்.
இதோ யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். The devil became incarnate. சாத்தான் வந்து யூதாசுக்குள் புகுந்தான். நாம ட்ரையல் ஆஃப் த சர்பன்ட் நம்ம பார்க்கிறோம், சர்ப்பத்தின் அடிச்சுவடுகளை பார்க்கிறோம். ஆதியாகமம் 3 சர்ப்பத்துக்குள் சாத்தான் புகுந்தான், ஏவாளை வஞ்சித்தான் என்று நம்ம காண்கிறோம். பீஸ்ட் இன் த பிகினிங். அது பிறகு அந்த பைபிள் மத்தியில் வரும்பொழுது யூதாஸ் காரியத்துக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் வந்து டெவில் இன்கார்னேட் ஆகிருக்கிறான். டெ பிசாசு அவனுக்குள் அவதாரம் பெற்றிருக்கிறான். சேட்டன் இன் த சர்பன்ட், சேட்டன் இன் ஜூடாஸ், கடைசியாக பாவ மனுஷனுக்குள் அவன் புகுந்துகிறான். ஆந்தி கிறிஸ்துக்குள் சாத்தான் புகுறான். சேட்டன் இன் த மேன் ஆஃப் சின் இன் த லாஸ்ட் டேஸ். சாத்தான் வந்து ஆதியிலிருந்து கடைசி வரைக்கும் அவன் அந்த பீஸ்ட், அப்பொழுது அவன் பீஸ்டாக மாறுகிறான். மிருகத்தை எல்லாரும் வணங்குவார்கள். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் மிருகத்தை வணங்குவார்கள். ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புசல் பேரெழுதப்படாத அனைவரும் அந்த மிருகத்தை வணங்குவார்கள். சாத்தான் வந்து கடைசியாக ஒரு பாவ மனுஷனுக்குள் பிரவேசிக்கும் பொழுது, அந்த அந்தி கிறிஸ்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது அவன் பீஸ்ட், மிருகம் என்று அழைக்கப்படுகிறான். வெளிப்படுத்தல் 13:8 வாசிக்கலாம்.
உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருந்த பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள்.
இதோ பூமியின் குடிகள் யாவரும் அந்த மிருகத்தை வணங்குவார்கள். அதை வணங்குவார்கள் என்றால் மிருகத்தை வணங்குவார்கள். கடைசி நாட்களில் ரெண்டு வர்ஷிப் இருக்கிறது. ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அங்கே ஆட்டுக்குட்டியானவரை வணங்குவார்கள். வர்ஷிப்பிங் த லேம், வர்ஷிப்பிங் த பீஸ், ரெண்டு வர்ஷிப் தான் இருக்கிறது. ஆட்டுக்குட்டி ஆண்ட ஜீவபுஸ்தல் பெயர் எழுதப்பட்டவர்கள். உலக தோற்றத்துக்கு முன்னாக தேவனுடைய சிந்தையிலே நாம் இருந்தோம். அதாவது இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்னதாக அவர் வந்து அடிக்கப்பட்டார். தேவனுடைய சிந்தையிலே அவர் அடிக்கப்பட்டார். அப்பொழுதே நம்முடைய பெயர்கள் வந்து ஆட்டுக்குட்டி ஆண்ட ஜீவ புஸ்தகத்தில் அங்கே எழுதப்பட்டது. உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே எழுதப்பட்டது. அவங்க வந்து லேம்பை வர்ஷிப்பிங் த லேம் வெளிப்படுத்த 4:5 நான்கு ஜீவன்களை 24 மூப்பர்களும் அந்த ஆட்டுக்குட்டியை வணங்குகிறார்கள். அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கிறன்னா 7 தலைகளையும், அதாவது அது வந்து 7:5 வெளிப்படுத்தல 5:6 வாசிக்கும்.
அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருக்கிறது.
7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருக்கிறது.
அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளே.
பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகள், இதுதான் வந்து லேம்பாக இருக்கிறது. 7 கொம்புகளும் 7 கண்கள், இட்ஸ் தி ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். வெளிப்படுத்தின விசேஷம் முழுசுமே இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடாக இருக்கிறது. பென்காம் வந்து தான் இந்த சிம்பிளுக்கு பின்னால் என்ன ரெவலேஷன் இருக்கிறது. அதனால 2000 முன்னதாக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். இப்பொழுது அவர் எப்படி இருக்கிறார் என்றால் 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடைய ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி. 7 கொம்புகள் என்று சொல்லும் பொழுது 7 சபைக்காலங்கள், 7 கண்கள் என்று சொல்லும் பொழுது 7 தூதர்கள். இப்படியாக ஜீசஸ் கிரைஸ்ட் இப்பொழுது எப்படி காட்சி அளிக்கிறார், அதான் வந்து ஜீசஸ் இன் வேர்ட் ஃபார்ம். 7 சபை காலங்கள் செய்தி, 7 முத்திரைகள் செய்தி, 7 இடி முழக்க செய்தி எல்லாமே அது அவர் வேட்ஃபார்மாக இருக்கிறார். இது வந்து ஜீசஸ் வேட்ஃபார்மாக இருக்கிறார் என்பதை காட், இட் இஸ் அ ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இது வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு இந்த டயக்ராம். இவ்விதமாக இன்றைக்கு அவர் காட்சி அளிக்க, அன்றைக்கு அவர் மாம்சத்தில் வந்தார், காட் இன் ஃப்ளஷ் ஃபார்ம், இப்பொழுது காட் இன் வேர்ட் ஃபார்ம். இந்த வெளிப்பாடு தான் அந்த ஆட்டுக்குட்டியானவராக இருக்கிறது. அதான் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருந்த அந்த ஆட்டுக்குட்டி இந்த வெளிப்பாட்டை குறிக்கிறது. நம்ம இன்றைக்கி ஜீசஸை வேர்ட் ஃபார்மாக ரிசீவ் பண்ணுறோம். அன்றைக்கி மார்த்தாளும் மரியாளும் இயேசுவை ஃப்ளஷ் ஃபார்மாக தங்களுடைய வீட்டுக்குள்ளே அழைத்தார்கள். சகேயு அவன் தன்னுடைய வீட்டுக்குள்ளே அழைக்கும் பொழுது அவர் ஃப்ளஷ் ஃபார்ம், அவர் வந்து மாம்சத்தில் இருக்கிறார். காட் மேனிஃபெஸ்டட் இன் ஃப்ளஷ். அந்த இயேசுவை அவர்கள் தங்களுடைய வீட்டுக்குள்ளே அழைத்தார். அதே இயேசு இன்னைக்கு வேட்ஃபார்மாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 7 கொம்புகளும் 7 கண்களையும் உடைய ஆட்டுக்குட்டியானவராக இருக்கிறார். நம்ம அந்த ஆட்டுக்குட்டியை வர்ஷிப் பண்ணுவோம். ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புஸ்தல் பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அங்கே அந்த ஆட்டுக்குட்டியானவரை வர்ஷிப் பண்ண முடியும். எல்லாம் வெளிப்படுத்தல ரெண்டு வர்ஷிப் இருக்குது. மிருகத்தை வந்து பூமியின் குடிகள் எல்லாரும் வணங்குகிறார்கள். இன்றைக்கி ரெண்டு வர்ஷிப் நடக்குது. நம்ம வந்து ட்ரூ வர்ஷிப் பண்ணுகிறோம், உண்மையான ஆராதனை செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்த உண்மையான வெளிப்பாடோடு கூட நம்ம ஆராதிக்கிறோம். அவர் யார் என்ற வெளிப்பாடோடு கூட, அவருடைய ப்ரோக்ராம் என்ன, இப்பொழுது அவருடைய ப்ரோக்ராம் என்ன, இப்பொழுது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், இப்பொழுது அவர் என்ன ரூபத்தில் இருக்கிறார் என்பதெல்லாம் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் உடையவர்களாக சத்தியத்தோடு கூட ஆவியோடும் நம்ம சத்தியத்தோடும் worshipping in spirit and truth நாம் அதை அறிந்து ஆராதிக்கும் பொழுது தேவன் இந்த ஆராதனையை அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா,
ஆமென்.
இப்பொழுது அவர் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் கடைசி பகுதியில் வரும் பொழுது ராப்போஜன ஆராதனையை அனுசரித்தார். அவர் ஃபீட் வாஷிங் பண்ணினார். இதே போல நீங்கள் செய்யுங்கள், என்னை நினைவு கூறும்படி என்னை செய்யுங்கள், என்னை இதை செய்யுங்கள் என்று நமக்கு அவர் கட்டளையிட்டிருக்கிறார். இது நம்ம வெளிப்படையாக செய்ய வேண்டிய காரியம், அடையாளமாக நம்ம செய்ய வேண்டிய காரியம். நம்ம ஆக்சுவலாக நம்ம ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத் இதோ வேர்ட் அண்ட் ஸ்பிரிட்டில் நம்ம இன்னைக்கு பங்கு பெற்றிருக்கிறோம். ஆமீன். அப்படி பங்கு பெற்ற நாம் வந்து அடையாளமாக இதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் ரெடெம்ப்ஷன் இஸ் எ கிரேட்டர் ஒர்க் தேன் கிரியேஷன். இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். அவர் எவ்வளவு பெரிய தேவனாக இருக்கிறார். சமுத்திரம் எவ்வளவு பெருசாக இருக்குது. பூமியை விட கூட ரெண்டு மடங்கு இருக்குது. அவ்வளோ தண்ணீர் இருக்குது. எப்படி அதை உண்டாக்கினார்? இதோ இந்த பூமியை அவர் எப்படி உண்டாக்கினார், இதில் உள்ள சிருஷ்டிகளெல்லாம் எப்படி உண்டாக்கினார். அவர் வந்து சர்வ வல்லமை உள்ளவர், ஆல்மைட்டி காட், ஹல்லேலூயா. அதே சமயத்தில் அவர் ஞானம் உள்ளவராக இருக்கிறார். எவ்வளோ ஞானமாக உண்டாக்கியிருக்கிறார். இந்த சரீரத்தை அவர் எப்படி உண்டாக்க முடியும், இந்த சரீரத்தில் என்னெல்லாம் இருக்குது. டாக்டர் படிக்கிறாங்க, எத்தனை வருஷம் படித்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலை. அவங்க டயக்னைஸ் பண்ணி ஒரு இந்த 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 மனுஷனுக்கு என்ன வியாதி இருக்கிறது, என்ன அஃபெக்ட் ஆகிருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. ரெண்டு ஆஸ்பத்திரியில் என்னை கண்டுபிடிக்க முடியலை. என்னுடைய என்ன அஃபெக்ட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலை. மூணாவது ஆஸ்பத்திரி போகும்போது தான் அவன் தான் கரெக்டாக கண்டுபிடிக்கிறான். ரெண்டு ஹாஸ்பிட்டலில் ஃபைவ் டேஸ் பத்து நாள் இருக்கும் பொழுது அவங்க சரியாக டயக்னைஸ் பண்ண முடியலை. இந்த சரீரத்தை ஆண்டவர் அப்படி உண்டாக்கி இருக்கிறார். இதை எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணினாலும் அவங்களால கண்டுபிடிக்க முடியலை. ஆண்டவர் எவ்வளோ ஞானம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் இந்த சிருஷ்டிப்பு எவ்வளோ பெருசாக இருக்கிறது. இந்த சிருஷ்டிப்பு இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. அதில் சத்தியம் இருக்குது. அதனால் ஒருத்தரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. சூரியன் வந்து தேவனுக்கு அடையாளமாக இருக்குது. சந்திரன் வந்து சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. நட்சத்திரம் வந்து ட்ரூ பிலீவர்ஸுக்கு அடையாளமாக இருக்கிறது. இப்படி ஆண்டவர் எல்லாத்துலேயுமே சத்தியத்தை வச்சிருக்காரு. என்ன சத்தியம்? சாபன சத்தியத்தை வச்சிருக்கிறாரா? இந்த நேரத்துக்குரிய மெசேஜை வச்சிருக்கிறார். ஒரு நெல் செடியை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த நெல் செடியிலேயே எல்லா சத்தியமும் இருக்கு. ஏழு சபை காலங்கள் இருக்கிறது. அதனால இப்பொழுது நெல் செடி வளர்ந்து கதிர் வந்து அதில் பால் அடைச்சி இப்போ அரிசி உருவாயிருக்குது. அரிசி தான் நீங்க, அதுக்கு மேலே ஒரு ஸ்டேஜ் கிடையாது. அந்த அரிசி அங்கே வரும் பொழுது உமி பெற அப்புறப்படுத்தப்படும் பொழுது அங்கே அரிசி தான் நம்ம களஞ்சியத்தில் போய் சேருகிறது. மற்ற எல்லாமே சுட்டரிக்கப்படுது. நம்ம ரேப்சரில் பங்கு பெறும் பொழுது மீதி எல்லாமே சுட்டரிக்கப்படும். அதனால் எல்லாம் அங்கே வந்து ஆண்டவர் எல்லாத்தையும் சுட்டரிச்சு போடும். அதே போல் அந்த அரிசி மட்டும்தான் களஞ்சியத்தில் சேருகிறது. மீதி எல்லாம் உமி மற்றும் அந்த தண்டு எல்லாமே சுட்டரிக்கப்படுது. எவ்வளோ அதில் வந்து எல்லா சத்தியமும் இருக்கிறது. அதனால் ஆண்டவர் அந்த சிருஷ்டிப்பில் நம்ம நேரத்துக்குரிய சத்தியத்தை வச்சிருக்கிறார். இந்த கடைசி கால சத்தியத்தை வச்சிருக்கார். எவ்வளோ எவ்வளோ ஞானமுள்ள தேவனாக இருக்கிறார். அதை விட பெருசு தான் அந்த ரெடெம்ப்ஷன். கல்வாரியில் அதை சம்பாதித்தது. கல்வாரியில் அவர் ரட்சிப்பை சம்பாதித்தார். தம்முடைய சரீரத்தை பலியாக ஒப்புக் கொடுத்தார். தம்முடைய ரத்தத்தை பாவம் மன்னிப்புக்கென்று அவர் சிந்தினார். இந்த இதை வந்து நம்ம மறக்கக்கூடாது. ரெடெம்ப்ஷன் இஸ் எ கிரேட்டர் ஒர்க். தேவன் செய்த பெரிய கிரியை வந்து சிருஷ்டிப்பை விட ரெடெம்ப்ஷன் இஸ் கிரேட். மனுஷன் சிருஷ்டிப்பை தான் ஆராய்ச்சி செய்கிறானே ஒழிய அந்த ரெடெம்ப்ஷனை அறிவதில்லை. நம்ம அதை நினைவு கூற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த ராபோஜன் ஆராணியை வைத்திருக்கிறார். ராபோஜன் ஆராணியில் நம்ம பங்கு பெற்றாதான் ரேப்சர்லையும் பங்கு பெற முடியும். அதெல்லாம் இது வந்து இதை பங்கு பெறும் பொழுது இது வெட்டிங் சப்பருக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. இது கர்த்தருடைய பந்தியாக இருக்குது. ஒரு நாளில் நாம் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவரோடு கூட பந்தி இருப்போம். மத்தேயு 8:11
அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள்.
அநேகர் மேற்கிலும் கிழக்கில் இருந்து வந்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவரோடு பந்தி இருப்பார்கள். நம்ம கிழக்கில் இருக்கிறோம், மேற்கில் வந்து அமெரிக்கன்ஸ் இருக்கிறாங்க. இதனால் உலகத்தில் எல்லா இடத்துலையும் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆண்டவர் வந்து அந்த ஒரு வித்து கூட ஒரு கோதுமை மணியும் தரையில் விழுந்து போக விடமாட்டார். எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு வருவார். ஆட்டுக்குட்டியாண்டே ஜீவ புசல் பேர் எழுதப்பட்ட ஒரு ஆத்துமா கூட மிஸ் ஆகாது. சேலத்துலேருந்து 6 பேர் இன்றைக்கு வந்திருக்கிறாங்க. 4 பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க. சோரன் ராஜன் பாபு குடும்பத்தார் அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்கள். சகன ராஜன் பாபு அவர்கள் ஹெட்மாஸ்டராக இருந்து அவங்க ரிட்டையர்ட் ஆகியிருக்கிறாங்க. அவங்களோட ஒய்ஃப் வந்து இதோ அவங்க வந்து ஸ்கூல் இன்ஸ்பெக்டராக இருந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள். இதோ அவங்க மகன் வந்து அவர் இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறார். தற்பொழுது வேறு வேலைக்காக அவர் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார். இதோ அவருடைய அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப அதிகமாக படி எல்லாருமே போஸ்ட் கிராஜுவேட்ஸ் தான். அவருடைய மகள் அவங்களும் அதிகமாக படிச்சிருக்கிறாங்க. இது அவங்களுடைய கணவர் அவர் வந்து அவர் இப்பொழுது ஐடியில் அவர் வேலை பார்த்துட்டு இருக்கிறார். இப்படியாக அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்கிறாங்க. இது அவங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட வித்து சேலத்தில் இருக்கு. ஆண்டவர் இப்பொழுது அந்த வித்தை அங்கே நம்ம மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் அவளுக்கு தரிப்பிக்கப்பட்டும் பொழுது பூமியின் கோத்திரத்தாலும் அவளை பார்த்து பயப்படுவார்கள். அவங்களுக்கு ஒரு விசேஷித்த ஜனங்கள். கர்த்தர் அப்படி கொண்டு வந்திருக்கிறார். எத்தனையோ பேர் ஆண்டவர் கொண்டு வருகிறார். இப்பொழுது ஆண்டவர் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். வேலையானது மேலே போகிறதுக்கு முன்னதாக அந்த உள்ளே வந்து அந்த ஆண்டவர் அங்கே எவ்வளோ மிருகங்கள் இருந்தாலும் அதை சில மிருகத்தை சூஸ் பண்ணியிருக்கிறார். அந்த சூஸ் பண்ணது அது அங்கே வேலைக்குள்ளே வருது. நோவா போயிட்டு அந்த மிருகங்களை வேட்டையாடி பிடிச்சி கொண்டு வரல. வலை போட்டு அதை பிடிச்சி கொண்டு வரல. தானாக அது வருது. அது எப்பொழுது வருது? வேலை செஞ்சு முடிஞ்ச பிறகு தான் வருது. வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அது வரல. இப்போ அந்த வேலை ஃபினிஷ் ஆயிடுச்சு. அதே போல் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்தையை வெளிப்படுத்தி இன்றைக்கு முத்திரை திறந்து எல்லா வார்த்தையும் வெளிப்படுத்தி விட்டார். இப்போந்தான் அந்த முன்குறிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் வார்த்தைக்குள்ளே வருகிறது, வேலைக்குள்ளே வருகிறது. ஏனென்றால் மகா உபத்திர காலம் வரப்போகுது. அர்மகதோன் யுத்தம் வரப்போகுது. சூளையை போல எரியும் காலம் வரப்போகுது. இந்த உலகம் வந்து சோதமாக மாறி இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவாக இருக்கிறது. அதுக்குள்ளாதாக ஜலப்பிரளயம் வருவதற்கு முன்னதாக அதுலேருந்து தப்பித்து கொள்ளும்படியாக தேவன் எந்த அந்த அனிமல்ஸ் அவர் முன்குறித்தாரோ அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்து அதை கொண்டு வருகிறார். அதே போல் இன்றைக்கு பேழையானது நிறைவேறி முடிந்து விட்டது. வேர்டு ஓப்பன் ஆகிவிட்டது. எல்லா வேர்டும் ஓப்பன் ஆகும் பொழுது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு இப்பொழுது வந்திருக்கிறது. ஏழு இடிகள் அதன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது. இல்லை அவர் முதலில் திறக்கும் பொழுது ஏழு இடிகள் சத்தமிட்டு முழங்கின. இப்பொழுது ஏழு இடிகள் சத்தமிட்டு முழங்குகிறது. அனாயிண்டட் ப்ரீச்சர் இன்னைக்கு அந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறாங்க. வெளிப்படுத்தும் பொழுது அந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் வந்து தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டு இதை சரியான இடத்துக்கு வருகிறார்கள். பிணமெங்கே அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்று ஆண்டவர் சொன்னார். எங்கே ஃப்ரெஷ் மீட் இருக்கிறதோ அங்கே வந்து ஈகிள்ஸ் வரும். அதனால் ஃப்ரெஷ் மீட் அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு எங்கே இருக்கிறதோ யார் செவன் சீல பிலீவ் பண்ணுறாங்களோ இதை அவங்கக்கிட்ட அந்த ஆத்துமாக்கள் வருது. அதான் முன்குறிக்கப்பட்ட ஆத்துமாக்கள். நம்ம ஆள் சேர்க்கறது இல்லை. அவங்கள கத்தர் யாரை நியமித்தாரோ அவங்க இங்கே வர்றாங்க. அது இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதனால் நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். எல்லாம் ஒரு வித்து விடாமல் எங்கே எங்கே அந்த முன்குறிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் இருக்கிறார்களோ அவளுக்கு எப்படியாயிலும் செய்தி போகும். செய்தி போகும் பொழுது அவர்கள் வார்த்தைக்கு உள்ளே வருவார்கள். அவள் பாபிலோனை விட்டு சாபன மார்க்கத்தை விட்டு அவள் வந்து வார்த்தைக்குள்ளே வரும் பொழுது அப்படி எல்லா ஆத்துமாக்களும் வரும் பொழுது அந்த லாஸ்ட் சோல் வரும் பொழுது ராப்சர் நடைபெறும். இப்பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். நம்ம கண்ணால் பார்க்குறோம். ஆனால் முன்குறிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் மிக சொற்பம். அந்த ரொம்ப நிறைய பேர் கிடையாது, கொஞ்சம் சொற்பமானவர்கள். அந்த எட்டு பேர் தான் பேழைக்குள்ளே போனார்கள். இப்படியாக அந்த சோல்ஸ் எல்லாம் கொண்டு வரும் பொழுது நம்ம வந்து வெட்டிங் சப்பரில் பங்கு பெறுவோம். இது அதுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. அநேகர் மேற்கிலும் கிழக்கிலிருந்து வந்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபனோடு பந்தி இருப்பார்கள். உலகத்தின் பல பகுதியிலே இருப்பார்கள். புறஜாதிகளிலிருந்து ஆண்டவர் தமக்கு ஒரு மனவாட்டியை தெரிந்து கொள்ளுகிறார். அந்த பிரைட் மெம்பர்ஸ் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கு சத்தியம் போகும். எப்படியாயிலும் போகும். அவங்க வார்த்தைக்குள்ள வருவாங்க. பின்பு அவர்கள் வந்து வெட்டிங் சப்பரில் பங்கு பெறுவாங்க. இது அதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதனால் நம்ம இதில் பங்கு பெறும் பொழுது என்ன நினைக்க வேண்டும் என்றால் ஒரு நாளிலே நான் வெட்டிங் சப்பரில் இருப்பேன். ஏனென்றால் நான் வந்து அவருடைய சரீரத்தோடும் அவருடைய ரத்தத்தோடும் என்னை ஐடென்டிஃபை பண்ணுகிறேன், அடையாளப்படுத்துகிறோம். நம்ம இதில் பங்கு பெறும் பொழுது நாம் அவருடைய சரீரத்தோடும் இரத்தத்தோடும் நம்மை அடையாளப்படுத்தும் பொழுது அருமையானவர்களே நம்ம ராப்சரில் பங்கு பெறுவோம் என்று அறிந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் ஜூதாஸ்குள்ளே சாத்தான் போகிறான். சர்ச் அண்ட் ஸ்டேட், சர்ச் அண்ட் ஸ்டேட் வந்து இப்பொழுது இணைகிறது. அங்கே பிலாத்துவோடு கூட யூதர்கள் இணைகிறார்கள். எதற்காக? வார்த்தையை கொலை செய்வதற்காக. யூதாஸ் வந்து அந்த வேதபாடு பரிசையோடு ஐக்கியப்படுகிறான். எதற்காக ஐக்கியப்படுகிறான்? செல்லிங் அவுட் த வேர்டு, வார்த்தை. கிறிஸ்து வந்து வார்த்தை, அவருக்கு இன்னொரு பேர் நம்ம வார்த்தை. நம்ம இப்பொழுது அதை பல டைம்ஸில் சொல்கிறோம். இயேசுவே அவருக்கு இப்பொழுது என்ன சொன்னால் வேர்டாக இருக்கிறார். அதனால் அந்த வார்த்தை, அவர் கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறார். வார்த்தையை கொலை செய்வதற்கு. எதற்காக? ஃபார் மணி. அங்கே பணத்திற்காக இயேசுவை வந்து அவன் காட்டி கொடுக்க முற்படுகிறான். இதோ யூதர்கள் அவரை கொலை செய்ய அவர்கள் வகை தேடி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஆப்பர்ச்சுனிட்டி வருகிறது. இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து என்ன, எல்லாமே அவருக்கு தெரியும். எல்லாமே அறிந்திருந்தும் அவர் வந்து ராபோஜன ஆராதனையை நடத்துகிறார். ராபோஜன ஆராதனை எங்கே நடத்தப்பட வேண்டும்? ஒருவன் வந்து நீங்கள் ரெண்டு பேரை அழைத்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் போங்க, தெருவுக்கு போங்க. ரோட்டுக்கு போகும் பொழுது ஒருவன் வந்து தண்ணீர் குடத்தை சுமந்து கொண்டு வருவான். நீங்கள் அவன் பின்னால் போனீங்கன்னா அவன் உங்களுக்கு ஒரு மேலரையை காண்பிப்பான். அங்கே நீங்கள் வந்து பஸ்காவை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொன்னார். 9-10 வாசிக்கலாம்.
அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பள முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய
ஆலை. போதும், நீங்கள் தொடர்ந்து அதை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு விஷன் காண்கிறார். தண்ணீர் கூட சுமந்து கொண்டு ஒருத்தன் போகிறான். அவன் வந்து ஒரு பெரிய வீட்டுக்குள்ளே போகிறான். அங்கே ஒரு மேலறை பெரிய விசாரமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் போங்க, அங்கே தண்ணீர் கூட சுமந்து கொண்டு வருகிற ஒரு வாலிபனை பார்ப்பீர்கள். அவன் பின்னால் போய் அந்த வீட்டை ஜமாண்ட கேளுங்க, இதோ நாங்கள் வந்து பஸ்காவை ஆசரிக்கும்படி எங்கே ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று போதகர் கேட்கிறார். உங்களுக்கு ஒரு பெரிய மேல் வீட்டை அவன் காமிப்பான். கம்பளம் முதலானவர்கள் விரிக்கப்பட்ட 12 வாசிக்கலாம்.
அவன் கம்பளம் முதலானவர்கள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி
ஒரு பெரிய மேல் வீட்டை அங்கே காண்பிப்பான். அவனுக்கு ஆண்டவர் சொப்பனத்திலே வெளிப்படுத்தி இருக்கலாம். அந்த முந்தின நாள் ராத்திரியில் அவனுக்கு சொப்பனத்தை வெளிப்படுத்தி இருக்கலாம். இயேசு கிறிஸ்து இங்கே பஸ்காவை ஆசரிக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு சொப்பனை வந்திருக்கலாம். இங்கே ஆண்டவருக்கு விஷன் வருகிறது, அவனுக்கு சொப்பனம் வருகிறது. எல்லாமே சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். நீங்கள் போகும்பொழுது கரெக்டாக அவன் வந்து அந்த இடத்துக்கு வருவான். நீங்களும் உங்களை கரெக்டாக அவன் சந்திப்பான். நீங்கள் 10 எடுத்து போகும்பொழுது அவனும் ஒரு 10 எடுத்து கரெக்டாக வரும்பொழுது நீங்கள் சந்திங்க. அந்த டைம் அவர் கால்குலேட் பண்ணியிருக்கிறார். கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து அங்கே சந்திக்கிறார். அவன் வந்து உங்களுக்கு பெரிய மேலறையை காண்பிப்பான். அந்த வீட்டு எஜமான்கிட்ட போய் கேளுங்க, அவன் ஒரு வேலைக்காரன், தண்ணீர் கூட சுமந்து கொண்டு போகிறான். ஆனால் அந்த வீட்டு எஜமான்கிட்ட நீங்கள் கேளுங்க, அவன் எந்த வீட்டுக்குள்ளே புகுறானோ அந்த வீட்டு எஜமான்கிட்ட கேளுங்க. அவன் உங்களுக்கு பெரிய கம்பளம் முதலான விரிக்கப்பட்ட பெரிய விசாரமான அங்கே ஒரு மேல் வீட்டை காண்பிப்பான். அங்கே நீங்கள் ஆயத்தம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொன்னது அப்படியே கரெக்டாக எக்ஸாக்டாக நிறைவேறும். இயேசு கிறிஸ்துக்கு எல்லாமே அந்தந்த நேரத்தில் எல்லாமே அது ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. அதனால தான் இயேசு சொல்கிறார், நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைத்தனா அதுக்காக உங்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் என்று மத்தேயு 6:34 வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லா உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம இன்றைக்கி ஜெபம் பண்ணோமா? இன்றைக்கி நம்ம பைபிள் படித்தோமா? நம்ம இன்றைக்கி இதை கர்த்தருக்கு பிரியமாக ஜீவித்தோமா? அல்லது ஏதாவது மிஸ்டேக் பண்ணோமா? இன்றைக்கி ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தை கொடுத்தோமா என்று சொல்லி நீங்கள் அதைத்தான் டெய்லி நீங்கள் அதைத்தான் யோசிக்கணும். அப்படி செய்யலைன்னா மன்னிப்பு கேட்கணும். நான் இனிமேட்டு ஒழுங்காக செய்கிறேன்னு சொல்லணும். ஒரு சிறு பிள்ளை போல தான் நம்ம ஜீவிக்கணும். அதனால் ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லணும். நம்ம லைஃப் வந்து எந்த ரிசர்வேஷனும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. எந்த ஒளிவு மறைவு இல்லாதபடி ஆண்டவரும் நம்ம ஓப்பன் ஹார்ட்ஸாக இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் ஜீவிச்சிங்கன்னா நீங்கள் நாளைக்காக கவலைப்படாண்டோம், அது நாளை தினம் உங்களுக்காக கவலைப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து எதுக்குமே கவலைப்படலை. உலகத்தில் வாழும் பொழுது, அவர் 3.5 வருஷம் ஊழியத்தை செய்யும் பொழுது, எல்லாமே அவருக்கு முன்னக்கூட்டியே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு, முன்னக்கூட்டியே ஆயத்தமாக்கப்பட்டிருக்குது. அதனால் நமக்கு வந்து தேவைகளை வந்து ஆண்டவர் முன்னக்கூட்டியே ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் நீங்கள் வந்தீங்கன்னா, இதை நேசித்தீங்கன்னா, இந்த வெளிப்பாடுகளை நேசித்தா உங்களுக்கு ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் வரும். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை போதித்த பிறகு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கு. உலகப்பரமான ஆசீர்வாதம் அதிகமாக இருக்குது. எப்படின்னு தெரில, அது முன்னக்கூட்டியே அது ஆயத்தமாகிருக்கு. நான் சொல்கிறது உண்மைன்னு என் வாழ்க்கையில் நான் உணர்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து உண்மையிலே ஆண்டவரை நேசித்து இந்த வேர்டை நீங்கள் ஃபாலோ பண்ணால் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். அவர்கிட்ட பச்சை பாதம் கிடையாது, அவர் நம்முடைய ஹார்ட்டை பார்க்கிறார். நம்முடைய ஹார்ட் உத்தமமாக இருக்கும் என்றால் பிளஸ்ஸிங் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இது உலகத்தினுடைய பொருளாதார வீழ்ச்சியின் நேரம், ஆனால் அவருடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைவதில்லை. அதனால் ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு எல்லாத்தையும் சப்ளை பண்ணுவார். இந்த என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறார்கள், என்னுடைய புரோகிராமை அறிந்திருக்கிறார்கள், அவங்க என்னுடைய மனவாட்டியாக இருக்கிறார்கள், இவனுக்கு அந்த ராப்சரிங் ஃபெய்த் இருக்கிறது. அதனால் ஆண்டவர் பாருங்கள் எல்லாத்தையும் தந்து முடிவில் நம்ம காலையில் பிரசங்கம் பண்ண மாதிரி நம்ம வந்து குளோரிஃபிகேஷன் அடைவோம். இயேசு கிறிஸ்துக்கு வந்த அதே குளோரிஃபிகேஷன் நமக்கு வரும். மோசேக்கு வந்த குளோரிஃபிகேஷன் ஒளிஞ்சு போகிற மகிமையாக இருந்தது. அந்த ஊழியம் வந்து முடிவடைகிற ஒரு ஊழியமாக இருந்தது. ஆனால் இது வந்து எட்டர்னலாக இருக்கு, நித்தியமானதாக இருக்கிறது. கடைசியில் நம்ம அதை அடைவோம் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். இதை என்ன செய்யறனால், அங்கே ஒரு லார்ஜ் அப்பர் ரூம், மிகப்பெரிய அது. அவர் எதுக்குமே கவலைப்படலை, எல்லாமே முன்னக்கூட்டியே ஆயத்தமாக்கப்பட்டிருக்குது. அங்கே ஒரு கழுதை முன்னக்கூட்டியே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு அந்த நேரத்தில் கழுதை வேணும். அந்த கழுதை பிறக்கும் பொழுதே ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். அது குட்டி போடும் பொழுதே இது இயேசுவை சுமக்கிற கழுதையாக இருக்கிறது. அவருக்கு என்ன செய்யறது என்றால், ஒரு கல்லறையானது அங்கே அரிமத்தியா ஊரான யோசேப்பு ஒரு ஐஸ்வர்யவான், அவன் கல்லிலேயே செதுக்கி அதை வச்சிருக்கிறான். அந்த ஐஸ்வர்யவான் தனக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த கல்லறை அங்கே ஆயத்தமாயிருக்கிறது. அவர் கன்னியின் மூலமாக பிறக்க வேண்டும். அந்த கன்னியை ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னாக முன்குறித்திருக்கிறார். ஏசாயா 712 வருஷத்துக்கு முன்னதாக அவன் தீர்க்கதரிசனமாகத்தான். எல்லாமே அவருக்கு ஆயத்தமாட்டப்பட்டு, எதுக்காக நீங்களும் அப்படி அதே ஜீவியத்தை செய்ய வேண்டும். இயேசு வந்து என்னென்றால், he lived in a world of perfect faith. Jesus lived in a world of perfect faith. True world அவர் ஜீவிக்கிறார், நேச்சுரல் வேர்ல்டும் இருக்கிறார், world of perfect faith. அந்த பெர்ஃபெக்ட் ஃபெய்த்தில் அவர் ஜீவித்தார். அதே போல் உங்களுக்கும் எல்லாமே ஆயத்தம் எடுக்கும். அவர் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டார். நீங்கள் தேவனுடைய குமாரரும் குமார்த்திகளுமாக இருக்கிறீர்கள். அவருக்கு என்ன நடந்ததோ அதெல்லாமே நமக்கு வரும். அதுக்காக தான் அவருக்கு இந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எல்லாமே உங்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. எல்லா பிளஸ்ஸிங் இந்த மெசேஜில் இருக்குது. கல்வாரி சிலுவையில் அவர் வந்து பலி, அந்த ரெடெம்ப்ஷனில் எல்லா பிளஸ்ஸிங் இருக்கிறது. அங்கே ஹீலிங் இருக்கிறது, ப்ராஸ்பெரிட்டி இருக்கிறது, அங்கே ரெடெம்ப்ஷன் இருக்கிறது. எல்லாத்தையும் அவர் நமக்காக சம்பாதித்தார். இப்படி ஒருத்தர் நமக்காக சம்பாதித்தார் என்றால் அதை நினைவு கூறும் பொழுது, இவ்வளோ அன்பு கூர்ந்து தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுப்பார் என்றால், அவர் யார் சிஷ்யர், அவர் ஏன் இப்படி பாடுபட வேண்டும்? அவர் நமக்காக அதெல்லாம் செய்தார். அது மாத்திரமல்ல, நமக்காக அந்த பந்தியை அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். வெட்டிங் சப்பரில் நம்ம பங்கு பெற போகிறோம். இதை நித்திய காலமாக நாம் அவரோடு கூட இருக்க போகிறோம். இப்படி எல்லாத்தையுமே செய்யும் பொழுது கடைசியாக உலகத்தையே உங்களுக்கு தருகிறார். 1000 வருஷம் ஆளுகை செய்யுங்கள் என்று தருகிறார். இப்படி இவ்வளோ பிளஸ்ஸிங்கை வச்சிருக்கும் பொழுது நீங்கள் அவரை நம்ம அவரை நேசிக்காமல் இருந்தால் எவ்வளோ பெரிய தவறு அது. அவருக்கு முதன்மை ஸ்தானம் கொடுக்கவில்லை என்றால் எவ்வளவு தவறு. நீங்கள் அந்த ரெடெம்ப்ஷன் ஒர்க்கை நினைவு கூறும்படியாக, அது கிரேட்டஸ்ட் ஒர்க், அது அதை நினைவு கூறும்படியாக நீங்கள் இதை செய்யுங்கள் என்று அவர் வந்து, நான் வரும் அளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். மெல்கிசிதேக்கு வந்து இப்பொழுது அவர் ஃப்ளஷில் வந்திருக்கிறார். த சேம் மெல்கிசிதேக் ஹூ கேவ் ஏப்ரஹாம் bread and wine. Same Melchizedek in flesh here giving his apostle. இப்பொழுது அதே மெல்கிசிதேக்கு தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு ராப்போஜனத்தை கொடுக்கிறார். அல்ல, மெல்கிசிதேக்கு ஆதியாம 14 ஆபிரகாமுக்கு அவர் அப்பமும் திராட்சரசம் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்தார். அதே மெல்கிசிதேக்கு இப்பொழுது ஃபிளஷ் ஃபார்மாக வந்திருக்கிறார், மாம்சத்திலே வந்திருக்கிறார். அன்றைக்கு தியாபனியில் இருந்தார், ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்தார் கிங் தியாபனி. இப்பொழுது அவர் மாம்சத்திலே வந்து தம்முடைய அப்போஸ்தலருக்கு அதை கொடுக்கிறார். இந்த கடைசி காலத்தில் அவர் பிளாட்ஃபார்மாக இருக்கிறார், 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடைய ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். அவர் வந்து நீங்கள் இதில் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் வேர்ட் அண்ட் ஸ்பிரிட்டில் பங்கு பெற வேண்டும், ஸ்பிரிச்சுவல் கம்யூனியன். ஸ்பிரிச்சுவல் கம்யூனியனில் பங்கு பெற்ற நீங்கள் வந்து இதை நேச்சுரல் கம்யூனியனையும் நினைவு கூற வேண்டும், செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆமென். 19:20 வாசிக்கலாம்.
பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார்.
இது அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது. பின்பு திராட்ச ரசத்தையும் அவர் ஆசீர்வதித்து, இது வந்து என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். புளிப்பில்லாத அப்பம், புளிப்பு என்று சொல்லும் பொழுது அது வந்து கிரீட்ஸ் அண்ட் டாக்மாஸாக இருக்கு, சாபன உபதேசங்கள், மனுஷீக உபதேசங்கள். டினாமினேஷனல் கிரீட் அண்ட் டாக்மாஸ். பரிசேயர் சதுசேயர் உன்னுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அது புளிப்பில்லாத அப்பமாக இருக்க வேண்டும். பன்னு வந்து புளிப்புள்ள அப்பம், பன்னு வந்து ராப்போஜனத்தில் கொடுக்கக்கூடாது. அதனால் அது புளிப்பில்லாத அப்பமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கன்னி பிறப்பின் மூலமாக வந்தார். அவருடைய பிறப்பு பரிசுத்தமானது, வெர்ஜின் பெர்த். தேவனுடைய சிருஷ்டிக்கு அவர் ஆதியாக இருக்கிறார். இஸ் த பிகினிங் ஆஃப் நியூ கிரியேஷன். ஆதியாகமம் வெளிப்படுத்தல் 3:14 வாசிக்கிறோம். அதனால் இதெல்லாமே நம்ம பார்க்குற எல்லாமே ஓல்டு கிரியேஷன். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் வந்து மரியாளின் கற்பத்திலே தனக்கென்று ஒரு சரீரத்தை அவர் உண்டாக்கும் பொழுது அது நியூ கிரியேஷனாக இருக்கிறது. தொடர்ந்து அவர் தம்முடைய வார்த்தையினாலே தம்முடைய ஆவியினாலே அவர் வந்து இன்றைக்கி அவருடைய பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறார். நம்ம வந்து இன்னைக்கு நியூ கிரியேஷனாக இருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிஷ்யாக இருக்கிறான், பழைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் கல்வாரியிலே நமக்காக பிட்கப்பட்டது. அவர் சிலுவையில் அறையும் பொழுது அவருடைய சரீரம் நமக்காக பிட்கப்பட்டது. பிட்கப்படும் பொழுது ஒரு லோஃப் ஆஃப் பிரெட் வந்து அது அநேக பீஸாக அது பிட்கப்படுகிறது. அதே போல் கத்தர் வந்து இயேசு கிறிஸ்து ஒரு லோஃப் ஆஃப் பிரெட்டாக இருக்கிறார், நீங்கள் அதில் ஒரு பார்ட்ஸாக இருக்கிறீங்க. நீங்கள் அந்த பிரெட்டினுடைய ஒரு பகுதியை வாங்கும் பொழுது நான் கிறிஸ்துவின் ஒரு பாகமாக இருக்கிறேன். இது வந்து இதை நான் கிறிஸ்துவில் ஒரு பாகமாக இருக்கிறேன் என்பதை அது வெளிப்படுத்துகிறது என்று விசுவாசிக்க வேண்டும். ஒரு லோஃப் ஆஃப் பிரெட் வந்து இது அது அநேக துண்டுகளாக அது மாறுகிறது. அதனால் கிறிஸ்துவின் சரீரத்திலே இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட் வந்து இயேசுவின் சரீரமாக இருக்கிறது, பிரெட்டாக இருக்கிறது. நம்ம அதில் ஒரு பாகமாக இருக்கிறோம். கிறிஸ்து இன்றைக்கி மெனி மெம்பர்ட் சர்ச்சுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அநேக அங்கத்தினரை கொண்ட பிரைடுக்குள்ளே இயேசு கிறிஸ்து வாசமாக இருக்கிறார். ஆமீன். அன்றைக்கு அவர் சிங்கிள் மேனாக இருந்தார், ஒன் லோஃப் ஆஃப் பிரெட்டாக இருந்தார். இன்றைக்கி அவர் டிவைட் ஆகியிருக்கிறார். அதே போல் அவருக்குள்ளே இருந்த ஆவியானது, இதோ அவருக்குள்ளே பரிபூர்ணமாக இருந்த ஆவியானது அங்கே மேலறையில் வரும் பொழுது 120 மேலே அது டிவைட் ஆனது. அதான் பிரிக்கப்பட்ட நாவுகளை உடைய, அக்னிமயமான நாவுகளை உடைய அந்த ஆவி ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலே அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் வந்தது. அவர் ஒன் பில்லர் ஆஃப் ஃபயராக இருந்தார், அது டிவைட் ஆகி 120 மேலே வந்தது. இன்றைக்கும் அது டிவைட் ஆகி வருகிறது. கிறிஸ்துவில் இருக்கிற ஆவியை எத்தனை பேர் மேலேயும் வைக்கலாம். அதெல்லாம் அவருக்குள்ளே இருந்த அதே ஆவியானது இன்றைக்கி நம்ம வந்து அதை வந்து அதே ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம். ஒரு போஷனை நம்ம பெற்றிருக்கிறோம். அவருடைய ஆவியின் ஒரு போஷமா போஷனை நாம் பெற்றிருக்கிறோம். வயனில் வந்து அங்கே ஜீவன் இருக்கிறது. இரத்தத்தில் வந்து ஜீவன் இருக்கிறது. அதனால் நம்ம வயன் வந்து ஸ்பிரிச்சுக்கு அடையாளமாக இருக்கிறது, பிரெட் வந்து வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. அதெல்லாம் அந்த நேரத்தில் சதுசேயர்களும் பரிசேயர்களும் இயேசுவை கொலை செய்வதற்காக ஒன்றுபட்டார்கள், பிலாத்துவோடு ஐக்கியப்பட்டார்கள். ஜூதாஸ் காரியத்துக்குள்ளே பிசாசு புகுந்தான். அவர் சிலுவையிலே ஒரு 5 நாளைக்கு பிறகு அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும். ஆனால் இப்பொழுது அவர் ரப்போஜன் அரையனை நடத்துகிறார். இட்ஸ் அ ஹவர் ஆஃப் டெம்டேஷன். இந்த ஹவர் ஆஃப் டெம்டேஷனில் தான் ரப்போஜன் அரையனை நடத்தினார். அதே போல் இதை நம்ம இன்றைக்கி ஹவர் ஆஃப் டெம்டேஷனில் வந்திருக்கிறோம். ரிலிஜன் அண்ட் பாலிடிக்ஸ் ஒன்றாக இணைந்திருக்கிறது. ஜூதாஸ் காரியத் அவரை வந்து பண மோட்டிவில் இதோ அவன் வந்து அவரை காட்டி கொடுக்க அவன் ஐக்கியமாக இருந்தான். அதே மாதிரி ஒரு சோதனை நேரத்தில் இப்பொழுது நம்ம வந்திருக்கிறோம். ரிலிஜன் அண்ட் பாலிடிக்ஸ் இந்தியாவிலே ஒன்றிணைந்திருக்கிறது. அரசியலும் இதோ மதமும் ஒன்று சேரும் பொழுது அது ஆபத்தாக முடியும். கடைசியில் ஆன்டி கிரைஸ்ட் வந்து என்ன செய்கிறான் என்றால், அரசியலையும் சபையை ஒன்று இணைத்து அவன் வந்து வேர்ல்டு கவுன்சில் மூலமாக எல்லாம் இணைக்கப்பட்டு அவர்கள் வந்து கிறிஸ்துவை வார்த்தையை கொலை செய்ய பிரயாசப்படுவார்கள். அந்த நேரத்தில் தான் நமக்கு ராப்சர் வருகிறது. அந்த நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்து இந்த ராபோஜன ஆராதனை அனுசரித்தார். அவர் சீசருடைய கால்களை கழுவினார். இந்த சுனமியாளை குறித்து நம்ம சுனமியாளில் அந்த சாரிபாத் ஊர் விதவையை நம்ம வாசிக்கும் பொழுது, ஆகாப் காலத்தில் அவள் ஜீவிக்கிறாள், ஜேசபெல் காலத்தில் ஜீவிக்கிறாள். ஆகாப் வந்து ஜேசபெல்லும் இணையும் பொழுது மதமும் அரசியலும் அங்கே இணைகிறது. ஜேசபெல் ரிலிஜன் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது, ஏசபெல் மார்க்கம் இருக்கிறது. அந்த நேரத்தில் இந்த விடோ வந்து எலஜா த ப்ராபட்டுடைய மெசேஜை ரிசீவ் பண்ணுகிறாள். அந்த நேரம் வந்து பஞ்சமாக இருக்கிறது. அங்கே பஞ்ச நேரத்தில் எலியா தீர்க்கதரிசி அங்கே அனுப்பும் பொழுது அவள் வந்து இந்த கடைசியாக அந்த மாவும் எண்ணெயும் வந்து மிக்ஸ் ஆகியிருக்கிறது, மிக்ஸ் பண்ணிட்டேன், கடைசி அடையை நான் செய்துவிட்டு நாங்கள் சாகலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, அப்பொழுது அந்த ரெண்டு பிறகு நான் பொறுக்கிறேன் என்று சொல்லுகிறாள். நம்ம பைபிளில் எங்கே வாசிக்கிறோம், 1 ராஜாக்கள் 17:12 வாசிக்கலாம்.
அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு ரெண்டு விறகு பொறுக்குகிறேன்.
ரெண்டு விறகுகளை நான் பொறுக்கிறேன் என்று சொல்லுகிறேன். ரெண்டு விறகு அது சிலுவைக்கு அடையாளமாயிருக்கு. சிலுவை வந்து ரெண்டு அங்கே கட்டை, ஒன்று நேராகவும் ஒன்று குறுக்காகவும் இருக்கும் பொழுது ரெண்டு விறகு, ரெண்டு உரைகளை நான் பெருக்கிறேன். அதனால் ஆயில் அண்ட் மீல் மாவு ரெண்டு மிக்ஸ் ஆகி இப்பொழுது அடுப்பில் வைக்கும் பொழுது, ஃபயரில் கொண்டு வரும் பொழுது, அதான் ரெண்டு விறகு ஃபயரில் கொண்டு வரும் பொழுது ஜீவ அப்பம் உருவாகிறது. அங்கே எலியாத்திக்கிட்ட சொல்லுகிறார், இதை பஞ்சகாலம் தீரு மட்டும், பானையிலே மாவு குறைவதில்லை, கலசத்திலே எண்ணெய் குறைவதில்லை, கத்த சொல்லுகிறார் என்று சொல்லும் பொழுது, அதே போல் அங்கே ஆயில் அங்கே குறையவில்லை, மாவு குறையலை, பஞ்சகாலம் தீரும் வரைக்கும் அவங்க புசித்து கொண்டிருந்தார்கள். அவங்கள சுற்றி மரணம் நடந்து கொண்டிருக்கு, பஞ்சத்திலே மறித்து கொண்டிருக்கிறார். சோமாலியாவிலே பஞ்சத்திலே நிறைய பேர் மறிக்கிறார்கள். இன்னும் சில நாடுகளில் பசியினாலே நிறைய பேர் சாகுகிறார்கள். அந்த மாதிரி செத்து கொண்டிருக்கும் பொழுது இங்கே எலியா தீர்க்கதரிசி வந்து அந்த சாரிபாத் ஊர் விதவையில் வீட்டிலே வாசம் பண்ணி அவன் வந்து 3 வேளையும் ஆகாரத்தை புசித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரம் வந்து ஒரு ஹவர் ஆஃப் டெம்டேஷன். இந்த நேரத்தில் அவளுக்கு ஜீவ அப்பம் கொடுக்கப்பட்டது, ஜீவனை அளிக்கிற அப்பம். அந்த அப்பத்தை புசிக்கும் பொழுது அவர்கள் ஜீவனோடு இருந்தார்கள். அதை சிலுவையில் கொண்டு செல்ல வேண்டும், அந்த ஃபயரில் கொண்டு செல்ல வேண்டும். வேர்ட் அண்ட் ஸ்பிரிட் மிக்ஸ் பண்ணிவிட்டால் ஜீவ அப்பம் உருவாக வேண்டும் என்றால் செல்ஃப் டெனியல் வேணும். அந்த சிலுவை வந்து செல்ஃப் டெனியல், நம்மை நாமே இதை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த ஜீவ அப்பம் உருவாகிறது. பஞ்சகாலம் தீரு மட்டும், இதோ அவர்களுக்கு மாவு குறையவில்லை, கலசத்திலே எண்ணெய் குறையவில்லை, ஜீவ அப்பத்தை புசித்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் நம்ம இன்றைக்கி ஜீவ அப்பத்தை புசித்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு அடையாளம் தான் இந்த பிரெட். ஸ்பிரிட்டுக்கு அடையாளம். ஆயில் வந்து ஸ்பிரிட்டாக இருக்கிறது, அது குறைவதே இல்லை. ஆண்டவர் வந்து நமக்கு வார்த்தைக்கு மேலே வார்த்தை தந்து கொண்டே இருக்கிறார். ராப்சர் வரைக்கும் அவர் நமக்கு ஜீவ அப்பம், ஆவிக்குரிய அப்பத்தை அவர் தந்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம சாரிபாத் ஊர் விதவைக்கு அடையாளமாக இருக்கிறோம். அரசியலும் மதமும் சேர்ந்து அந்திகிறிஸ்து உருவாகிறதுக்கு முன்னதாக ஏதோ கத்தர் என்ன செய்கிறார் என்றால், அவருடைய மனவாட்டியை ஆண்டவர் வந்து மறைவான மன்னாவை தந்து ஆகாரத்தை தந்து போஷித்து கொண்டிருக்கிறார். வேத வசனம் கேட்க கிடையாத பஞ்சகாலத்தில் இருக்கிறோம். ஹியரிங் ஆஃப் த ட்ரூ வேர்ட் ஆஃப் காட், உண்மையான தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாத நேரத்தில் இருக்கும் பொழுது கத்தர் நமக்கு வந்து அவர் வந்து ஜீவ அப்பத்தை தந்து கொண்டிருக்கிறார். ஆமென். இட் இஸ் எ கிரேட் திங் ஹியர் டு நைட் இன் த கம்மிங் ஆஃப் த டேபிள். இந்த பந்தியிலே வருவது ஒரு மிக மகத்தான ஒரு காரியமாக இருக்கிறது. கம்யூனியன் வந்து ஃபெலோஷிப்பாக இருக்குது. வேர்டு ஸ்பிரிட்டோடு நம்ம ஃபெலோஷிப் அடைகிறோம். இதோ நம்ம வர்ஷிப் வந்து பை ரெவலேஷன், வெளிப்பாட்டினாலே நம்ம தேவனை ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். சோபனங்கள் வந்து பாரம்பரியமாக ஆராய்ந்து ஆதித்து கொண்டிருக்கிறார்கள். இதோ அவர்கள் மிருகத்தை வணங்குவார்கள், மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்வார்கள். இப்பொழுது நம்ம ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் அண்ட் ஃபுல்னஸ் ஆஃப் அங்கே வேர்டில் பங்கு போடும் பொழுது நீங்கள் வந்து அவரின் ஒரு பாகமாக இருக்கிறீர்கள், அவரோடு கூட ஐடென்டிஃபை பண்ணப்படுகிறீர்கள். அடையாளப்படுத்தும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார் என்றால் நம்மளை வெட்டிங் சப்பருக்கு கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. இந்த அப்பத்தின் மூலமாக நம்ம வந்து ஜீவனை பெறுகிறோம். இந்த பந்தியிலே பங்கு பெற்ற எல்லோருக்கும் ஆண்டவர் ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் தருகிறார். ஆமென். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசித்த எல்லோருக்கும் 40 வருஷமாக நடப்பதற்கு வேண்டிய ஹெல்த்து தந்தார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. அவர்கள் பொன்னோடும் வெள்ளியோடும் கூட புறப்பட்டு வந்தார்கள். அவள் எல்லாரும் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக வந்தார்கள். அவளோட்டிகள் அவளை வேலையாவினார்கள். அடிமைகளாக அவர்கள் எகிப்திலே இருந்தார்கள். இப்பொழுது ஐஸ்வர்யவான்களாக வெளியே வருகிறார். அந்த பஸ்காவை புசித்த அவர்களுக்கு இந்த உண்மையான ஆட்டுக்குட்டிக்கு அடையாளமாக அவள் நேச்சுரல் லேம்பை புசித்தவர்களுக்கு அவ்வளவு ஆண்டவர் பலத்தை கொடுப்பார் என்றால், அவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்றால், நீங்கள் உண்மையான ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இந்த பந்தியிலே நீங்கள் பங்கு பெறும் பொழுது இதோ உங்களுக்கு ஜீவனும் ஆரோக்கியமும் பலமும் ஐஸ்வர்யமும் எல்லா பிளஸ்ஸிங்கும் வந்து இந்த பந்தியின் மூலமாக கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எலக்ட்ரிசிட்டி ஃபெயிலியர் ஆகிருக்கு, சரியாக ஒர்க் பண்ணலை. ஆனாலும் நீங்கள் பொறுமையாக இருந்து இந்த பந்தியில் பங்கு பெறும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சோரன் ஸ்டீபன் வந்து அதை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுவார். நம்மெல்லாம் ஜெபிக்கலாம். நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். கேட்டதான வார்த்தைகளை நினைத்து பாருங்கள். சஹவர் ஆஃப் டெம்டேஷன், உலகமானது பொருளாதார வீச்சிலே இருக்கிறது, சோதனை காலத்தில் இருக்கிறோம். மதமும் அரசியலும் ஒன்று சேர்ந்திருக்கிறது. நம்முடைய இந்தியா தேசத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறது. பின்பு உலக அளவில் ஒன்று சேரும். கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்படுவான். யூதாசுக்குள்ளே எப்படி சத்துரு புகுந்தானோ அதே போல் அங்கே பாவ மனுஷனுக்குள்ளே சாத்தான் புகும் பொழுது ஆன்டி கிரைஸ்டாக மாறுவான், மிருகமாக மாறுவான். இட் இஸ் எ ஹவர் ஆஃப் டெம்டேஷன். இந்த நேரத்திலே ஆண்டவர் நமக்கு ராப்போஜனத்தை அனுசரிக்க சொல்லுகிறார். அப்படி ராப்போஜனத்தை நம்ம அனுசரிக்கும் பொழுது ஒரு நல்ல நம்ம வெட்டிங் சப்பரில் இருப்போம். இதில் நம் விசுவாசத்தோடு பங்கு பெற்றால் எல்லா விதமான பிளஸ்ஸிங்கும் நமக்கு ஆண்டவர் கூட தருவார். கடைசியாக நம்ம மகிமை அடைவோம். நம்ம அந்த ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர் கூட நம்ம அங்கே நம்ம காணப்படும். எல்லாமே தேவனுடைய வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும், சந்தேகமே கிடையாது. வானம் பூமி ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை. நம்ம விசுவாசத்திலே அந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். தனிப்பட்ட பிரகாரமாக நம்ம வாழ்க்கையிலே நிறைவேறும், இப்பொழுதும் நிறைவேறும், இதை கடைசியாக அது நிறைவேறும். அதனால் எல்லோரும் கத்திற்கு நம்ம சோத்திரங்களை நேராக எடுப்போம். கத்தாபே சோத்திரம். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாய, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாய, உம்மை நேசிக்கின்றேனே, உம்மை நேசிக்கின்றேனே, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனும், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனும். நான் உங்களுக்கு ஒப்பித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன், எண்ணத்தினால நீ அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது உலகத்தோடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும் பொழுது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். சகோதரன் ஜீவன் அவர்கள் இங்கே வந்து பாடலை நடத்தும் பொழுது நம்ம எல்லாரும் எழுந்து நின்று காணிக்கையினாலே கர்த்தரை கனப்படுத்துவோம்.
பாடல் 247, 247. என் பாவங்கள் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகளாய் இயேசு தன் மகனாய் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகனாய் ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என்னே சுமன்னித்து விட்டார், தன் மகனாய் என்னே சு ஏற்றுக்கொண்டார். இனி நான் பாவி அல்ல, நான் திரும்பி பார்க்க மாட்டேன், நேசரின் பின் செல்லுவேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். என் பாவங்கள் என்னே சுமன்னித்து கொண்டார், என் பாவங்கள் என்னே சுமன்னித்து விட்டார், தன் மகனாய் என்னே கொண்டார். கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றேன், மறுபடி பிறந்து விட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றேன், மறுபடி பிறந்து விட்டேன். பழையன கழிந்தனவே, நான் புதிய படைப்பானே.
நாளைய தினத்திலே காலை 9 மணிலிருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் நமக்கு பிரதர்ஸ் மீட்டிங் ஜபத்திலே நம்ம காத்திருக்க போகிறோம். சகோதரர்கள் தயவுசெய்து அந்த மீட்டிங்கில் பங்கு பெறும்படியாக உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். ஜோமனும் எங்களை நேசிக்கிற பல்லக பிதாவே, இப்பொழுது நாங்கள் ஏறெடுத்ததான இந்த காணிக்கைகளை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரித்தது போல எங்களையும் எங்களுடைய காணிக்கைகளையும் அங்கீகரித்தருள்வீராக. எங்களுடைய வருமானங்களை ஆசீர்வதியும், நாங்கள் கொடுக்கிற தசோபாங்களை நீர் தாமே ஆசீர்வதித்து எங்களுடைய வருமானத்தை பெருகச் செய்வீராக. எங்களுடைய அனைத்து தேவைகளையும் சந்தியும், எங்கள் வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவீராக. இந்த புதிய மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கட்டும். உம்முடைய வாக்குத்தத்தமான வசனத்தை நிறைவேற்றுவீராக. இந்த பந்தியில் பங்கு பெற்ற எல்லாருக்கும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் தந்து பாதுகாத்து வழி நடத்துவீராக. உலகத்தில் இருக்க எல்லா சோதனைகளுக்கும் நாச மோசங்களுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து நாங்கள் ஆண்டவரே வருகை மட்டும் ராப்சரில் பங்கு பெறும் மட்டும் எங்களை நீர் தாமே ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த பந்தியில் பங்கு பெற்ற எல்லாருக்கும் நீர் விசேஷித்த வழி நடத்தலை தருவீராக. கர்த்தாவே, நீர் தாமே அற்புதங்களை செய்ய வேண்டும். இந்த மாதத்திலே நாங்கள் அற்புதங்களை எதிர்நோக்கியிருக்கிறோம். எங்களுடைய தேவைகளை அற்புதமாக சந்தியும், எங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்கு அற்புதங்களை செய்யும். இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கர்த்தாவே, இன்றைக்கு காலையிலிருந்து இந்நேரம் மட்டுமாக நாங்கள் கர்த்தரோடு கூட ஐக்கியப்படும்படியாக, ஆராதனையிலே பங்கு பெற்று கர்த்தாவே உமக்குள் நாங்கள் மகிழ்ந்து கழிகூறும்படியாக இந்த நாளை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இந்த ராத்திரியில் எங்களோடு கூட இருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.
மாயி மயோ மகி
கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமீன்.